சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: முதலாம் பாடல் முதல் நான்காம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருமந்திர மாலையாகிய திருமந்திரத்தை, செந்தமிழ் ஆகமத்தை, சிவாகமத்தை இறைவன் எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் உணர்த்துகின்றானோ அந்த அளவுக்கு உணர்த்துவோம். மெய்யன்பர்களே, நாமெல்லாம் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஞான சம்பந்தருடைய வார்த்தை. சைவ ஆகமத்தை தமிழில் நாம் சிந்திக்க போகின்றோம். இறைவனுடைய திருவருள் 28 ஆகமம் உண்டு. வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம். பொதுவான கருத்துக்களை கூறுவது வேதம், சிறப்பான கருத்துக்களை கூறுவது ஆகமம். கடவுள் உண்டு என்று சொல்வது வேதம், கடவுளை அடையும் வழிகளை சொல்லுவது ஆகமம். அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை இறைவனுடைய திருவருளால் சிந்திக்கிறோம். இரண்டு கண்களைப் போல சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு கிடைத்திருக்கு. 14 சைவ சமய சாத்திரங்கள், 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளிலே சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் கருதப்படக்கூடியது திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் இல்லாத கருத்துக்களே இல்லை. இதுக்கு ஞான நூல்னு பேர். இந்த ஞான நூலை சிந்தித்துக் கொண்டிருப்பது கூட பூஜை தான். இப்ப நம்ம எழில் ஞான பூஜையில் இருக்கோம். ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா மீனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், இவைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்ப திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருப்பதாக அர்த்தம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நூலை நமக்கு திருமூலர் அருள் செய்திருக்கின்றார். காலத்தால் பழமை, அதற்கு சொல்லப்பட்டுள்ள செய்திகளோ எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் எப்பொழுதும் தேவையான கருத்துக்கள். நமக்கு சந்தேகம், இந்த ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும்? இப்ப ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும், ஏன் உணர வேண்டும்? ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் படிக்க வந்துறீங்க? யாராவது சொன்னாங்களா? அவசியம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் திருமந்திரம் கேட்க வரீங்கன்னு சொன்னா அது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணத்துக்காக இங்க படிக்க வந்துருக்கீங்க? இல்ல திருமந்திரத்தில் உள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கலாமா, அல்லது இறை உணர்வு பெற வேண்டுமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் ஒரே காரணம் இருக்க முடியாது. அதுல ஒரு காரணம் சொல்லிடுறேன். அறிவு என்று, அறிவு என்றால் மலர்தலும் கூம்புதலும் இல்லது அறிவு. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. சந்தோஷம் வருகின்ற பொழுது அதை வெளிப்படுத்தாமலும், சோகம் வருகின்ற பொழுது அதையும் வெளிப்படுத்தாமலும், இரண்டு நிலைகளையும் சமமாக பாவிக்கொள்ள சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வரணும் வாழ்க்கையில. அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு முதல் படி. முதல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை செம்மையாக இருக்க வேண்டும், பையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதன் பிறகு தெய்வ நிலையை அடைய வேண்டும். இதுக்கெல்லாம் வழிகாட்டுவதுதான் நம்முடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கிடுவோம். வாழ்க்கையை செம்மையாக்கணும்னா அதுக்கு ஒரு அறக்கருத்துக்கள் நமக்கு தேவை. திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா முதல்ல அறத்துப்பால் அப்புறம்தான் பொறுப்பால். முதல்ல அறத்துப்பால், முதல்ல வாழ்க்கை வாழ்வு. அப்ப நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டுமானால் முதல்ல அறத்தோடு கூடிய வாழ்க்கை வேண்டும். ஆனால்தான் முதல் தந்திரம் அறத்தை பற்றி சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இறை உணர்வு இல்லாமல் வாழவே முடியாது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்றோம். நான் பல நேரங்களில் இறைவனை மறந்துடுறோம். இறைவன் மறக்கப்படக்கூடிய பொருள் இல்லை. நம்மளோட ஊடோடும் உணர்வோடும் உணர்வோடும் எப்பொழுதும் எங்கேயும் இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த ஒரு பரம்பொருள். அதனால நம்ம இறைவனை பற்றி நம்ம பார்க்கிறோம். இதுல பாடத்திட்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப நிலையிலிருந்து இறைவனோடு கலந்து பேரின்ப நிலையில் முத்தி பேர் வரைக்கும் எவ்வளவு செய்திகள் இருக்கிறதோ அவ்வளவு செய்திகளும் நமக்கு உண்டு. இது அனைமே முடிக்கிறதுக்கு, இந்த திருமணத்தை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். நான் குறைந்தபட்சம் பேசுகிறேன், அதிகபட்சம் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூல் திருமந்திரம் தான். இப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் இல்லையா? சைவ சித்தாந்தத்தில் ஒரு உடல், உடலுக்குள் உயிர், உயிருக்குள் கடவுள், மூணு தானே. உடம்பு என்ற ஒரு பாசம், பாசத்துக்குள் உயிர் பசு, பசுவுக்குள் கடவுள் பதி. அப்போ பதி, பசு, பாசம், இந்த மூன்றையும் சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். அது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. அது நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிர், நம்முடைய கடவுள், நம்முடைய வாழ்க்கை, அதுதான் சைவ சித்தாந்தம். அந்த கருத்துக்களை மையப்படுத்தி நாம் 12 திருமுறைகளாக இருந்தாலும் சரி, 14 சாத்திரங்களாக இருந்தாலும் சரி, யோக நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தர்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் சரி, ஞானிகளுடைய அருள் உபதேசங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கருத்துக்களாக இருந்தாலும், எத்தனை கருத்துக்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உள்ளடக்கி திருமந்திரம் என்ற ஒரு பெயரில் நாம் சிந்திக்கிறோம். முதல் பாடலிலே பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி பேசியிருக்கிறோம். கடவுள் ஒன்று, அதுதான் முதல் பாடல். அதான் ஒன்று அவன்தானே. சைவத்திலே கடவுள் ஒன்றுதான். சைவம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்கும் கடவுள் ஒன்றுதான். வெவ்வேறு பேர்ல வச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். நாம் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் முதல் பாடல்ல பார்த்தோம். ஒன்று அவன்தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இது எண்ணல் அலங்காரத்தின் வழியாக ஒன்று இரண்டு மூன்று என்ற நிலையிலே நம்ம இறைவனுடைய பெருமைகளை பார்த்தோம். இரண்டாவதாக உயிருக்குள் இருக்கின்ற இறைவன், உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை இறைவன் இயக்குகிறான். அது உங்களுடைய உயிரை உங்களுடைய கடவுள் இயக்குகிறார். இல்ல, கடவுள் நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன், நான் என்னமான பெயர் சொல்லல. யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுகின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தெய்வத்தை வழிபடலாம். 25 மாகேஸ்வர வடிவங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வழிபடலாம். விநாயகரை வழிபடு கொண்டிருப்பவர்கள் விநாயகரை வழிபடலாம். முருகபெருமானை வழிபடுகின்றவர்கள் முருகபெருமானை வழிபடலாம். பராசக்தியை வழிபடுகின்றவர்கள் பராசக்தியை வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபடுகின்றவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அவர்களுக்குள் எந்த விதமான பேதமும் இல்லை. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். இறைவனே பராசக்தியுடன் சேர்ந்து உங்களுடைய பூஜைகளை அவர் இறைவனே ஏற்றுக்கொள்வான். ஆனால் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், அவரவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம். தனக்கு உவமை இல்லாதான் கால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. மனக்கவலைக்கு எந்த டாக்டராலும் முடியாது, எந்த வியாதிய யாரும் இருக்க முடியாது. இறை வழிபாடு ஒன்றுதான் தீர்க்க, இறை வழிபாட்டு மட்டும்தான் தீர்க்க முடியும். இது அவங்கவுங்க அனுபவிச்சாதான் புரியும். அதுக்கு தான் நம்ம திருமந்திரம் படிக்க வரோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கை செம்மையப்படுத்திப்போம். வாழ்க்கையினுடைய மைய கருத்துக்களாகிய அன்பு, அறம், அருள், பெருந்தன்மை, கொடை, விட்டு கொடுக்கும் தன்மை, அனுசரிக்கும் தன்மை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா நெகட்டிவ் கோபம் அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய ஹையஸ்ட் டிகிரி எப்படி இருக்கும்னு கேட்டால் நெகட்டிவ் ரிசல்ட் மோசமாக இருக்கும். வெறுப்பு அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப மோசமான நிலை கொண்டு போய்விடும். அதே மாதிரி பொறாமை அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அது மோசமான சுட்டு கொண்டு போயிடும். இது போல தீய எண்ணங்களை மனதில் சேர்க்காமல் அப்படி வருகின்ற பொழுதே அப்படியே கலைச்சிடணும், வராமல் இருக்காது. யாராக இருந்தாலும் வராமல் இருக்காது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அப்படி வரும்பொழுதே அப்பப்போ என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அதுக்கு தான் படிக்கிறோம். முதலில் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு தெய்வ நிலைக்கு உயர்வதற்குள் உள்ள வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற தெய்வமாகவே கடவுளாக முடியாது, கடவுளாக முடியாது, தெய்வமாகவே மாறலாம். அந்த நிலைக்கு நம்ம வழிகாட்டக்கூடிய நூல் திருமந்திரம். போற்றி செய்து இன்னுயிர் மண்ணும் புனிதன், இன்னுயிர் இரண்டாவது பாடல். இன்னுயிர் உங்கள்கிட்ட உள்ள உயிரெல்லாம் நல்ல உயிர் நடத்தும், வேல்யூபிள். ஏன் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் வந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? புள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி சொன்ன மாதிரி பல பிறவிகளை கடந்து பெறுவதற்கு அரிய ஒரு மனித பிறவியை பெறுவதற்கு அரிய, கிடைப்பதற்கு அரிய, ஒரு கடலை கையால் நீந்தியது போல ஒரு அரிய ஒரு மனித பிறவி எடுத்திருக்கிறோம். புனிதமாக மாற்றணும். இறையை உணர்வதற்கு தகுதியான பிறவி மனித பிறவி. எறும்பிலிருந்து யானை ஈராக எல்லா உயிர்வாயினங்களும் இறைவனை வழிபடுகின்றன. ஆனால் முக்தி கிடைக்குமான்னு கேட்டா, மனித பிறவியாக இருந்து இறை வழிபாட்டின் மூலம்தான் முக்தியை பெற முடியும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை பத்தி பார்ப்போம். ஒரு இறைவனை நான் சொல்லும் பொழுது அங்கு இங்கு எண்ணாதபடி எல்லா இடத்திலும் எல்லா உலகங்களிலும் அன்னம் கடந்த நிலையிலும் ஒரு கலந்து இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரம்பொருள் இறைவன். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை, எல்லாம் அவனுக்கு தெரியும். இங்கே நடக்கக்கூடிய திருமந்திர வகுப்பு நிச்சயமா தெரியும். இங்க எத்தனை பேர் கேட்கிறீங்கிறது தெரியும். எத்தனை பேர் எந்த நிலையில் கேட்கிறீர்கள் அதுவும் தெரியும். நீங்க எங்க போனாலும் உங்களோட வந்துகிட்டே இருப்பார். அதுதான் இறைவன். தங்கி இருக்கிறான், உங்களுடைய உயிரில் அவன் தங்கி இருக்கிறான். பல பேர் வச்சிருக்கோம், அதில் ஒன்று சிவபெருமான். உண்மையான பேர் என்ன? சிவபெருமானுக்கு 1000 பேர் வச்சிருக்கலாம். இறைவனுக்கு உண்மையான பேர் நாதன் நாமம் நமச்சிவாயவே. 1000 பேர் வச்சு கூப்பிடுங்களேன். நம்ம கூட பேர் வைக்கிறதா? வீட்டில் ஸ்கூலில் ஒரு பேர் இருக்கும், வீட்டில் ஒரு பேர் இருக்கும், கூப்பிடுறது வேற பேர் இருக்கும். அந்த மாதிரி இறைவனுக்கு எவ்வளோ பேர் உண்டு? அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் முன்னேறுவதற்காக உய்வதற்காக இறைவனே கருணை கொண்டு பல நிலைகளில் வருகிறான். அதில் ஒன்றுதான் உருவ நிலை. அதில் ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள், வழிபாட்டுக்கு உள்ள வடிவங்கள் உண்டு, வழிபாட்டுக்கு இல்லாத வடிவங்களும் உண்டு. இப்ப நாயன்மார்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களாம் எந்த வடிவத்தில் வர்றாங்க? ஏன்னா இப்ப திருமந்திரம் கேட்கறவங்க எல்லாருமே வந்து சைவ சித்தாந்தம் படிச்சவங்க சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தம் தெரிந்தவங்களும் வர்றீங்க, தெரியாதவங்களும் வந்திருக்கீங்க. ஆனால் நான் ஒரு மேல்நிலையில் என்னால் பேச முடியல, கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி பேச வேண்டியா இருக்கு. தெரியாத விஷயங்களா இருந்தா சொல்லித்தரேன். இறைவன் உருவம் தாங்கி வருகிறான். உருவம் தாங்குகின்ற நிலை தடத்த நிலைன்னு பேர். உருவம் தாங்காமல் உணரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலை சொரூப நிலைன்னு பேர். அது சொரூபத்தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்றதுலாம் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை சேர்ந்தது. வடிவங்கள் என்று வருகின்ற பொழுது பொது இலக்கம். இப்போ இறைவன் உருவம் தாங்கி வருகிறான், அது ஒரு நிலைக்கு. அப்புறம் அரு உருவம் சிவலிங்க நிலை, அது கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்காக. அரு உருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்கு அருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். ஆனால் இறைவன் இந்த மூன்றையும் கடந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கிறான். சச்சிதானந்த நிலையாகிய மேல்நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக மூன்று நிலைகளில் இங்கே இருக்கிறான். நாமெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒரே நாளில் புரியும்னு எதிர்பார்க்க முடியாது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியா வாங்க, நிச்சயமா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன். தொடர்ச்சி வரணும். இறைவன் யாராலும் ஒப்பீடு செய்ய முடியாதவன், இறைவனை கம்பேர் பண்ண முடியாது. எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், எல்லா ஆன்மாக்களிலும் இருக்கிறான். என்ன சார், முதல்ல உயிர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்ப ஆன்மான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களேன்னு கேட்கலாம். இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்காதவர்களுக்காக. பசுனாலும் உயிர் தான், உயிர்னாலும் உயிர் தான், ஆன்மானாலும் உயிர் தான். பசுன்னா வாசத்தில் இருக்கின்ற நிலையில் பசு என்று பெயர், சாதாரண நிலையில் உயிர் என்று பெயர். அதே பக்குவம் அடைந்து விட்டால் ஆன்மா என்று பெயர். நீ ஆத்மான்னு சொன்னாலும் தப்பு இல்லை. நமக்கு மொழியெல்லாம் ஒரு பேரியர் கிடையாது. எந்த மொழியா இருந்தா என்ன, வடமொழியும் தென்தமிழும் ஆனாண்டானேங்கிறார். அதனால வடமொழியா இருந்தானா, தென்மொழியா இருந்தானா, இங்கிலீஷா இருந்தானா, ஹிந்தியா இருந்தானா, சம்ஸ்கிருதமா இருந்தா, நமக்கு மொழி ஒன்றும் ஒரு வேறுபாடு கிடையாது. நமக்கு இறைவனை புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். ஒக்க நின்றானை, இறைவன் எங்கே இருக்கிறான், உங்களுடைய ஆன்மாவுக்குள் ஒளிந்திருக்கிறான். எங்கேயும் தேட முடியாத இறைவன் உங்களுடைய உயிரில் இருக்கிறான். ஒக்க நின்றானை உழப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதன். உலகமே இறைவன் தான், திசைகள் எல்லாமே அவனுடைய ஆடைகள். அப்படி பார்த்தோம்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், எல்லா திசையும், எட்டு திசை. திருமந்திரத்தில் பத்து திசை சொல்லுவாங்க, நேர் திசை நாலு, கோண திசை நாலு, மேல் திசை ஒன்று, கீழ் திசை ஒன்று, மொத்தம் பத்து திசைகள் உண்டு. இந்த பத்து திசைகளுமே அவனுக்கு ஆடை. நக்கன் என்று சொன்னால் ஆடை இல்லாதவன் பேர். நக்கன் என்று ஏத்திடும் நாதன், நாதன் என்ற வார்த்தையை பார்க்கணும். நாத தத்துவத்தை கடந்தவன், தலைவன் சொல்றது பொதுவான வார்த்தை தலைவன். 36 தத்துவங்களில் நிலத்திலிருந்து நாதம் ஈராக 36 உண்டு. 36 தத்துவம் நாத தத்துவம். நாத தத்துவத்தை கடந்தவன் நாதன். இந்த நாதன்கிற வார்த்தை நிறைய சொல்ற, ஆத்ம நாதன், ஆத்மாவுக்கு நாதன். நாள்தோறும் தேவர்கள் துதிக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கணும், மனிதர்கள் துதிக்கிறார்கள், தேவர்கள் துதிக்கிறார்கள், அமரர்கள் துதிக்கிறார்கள். அமரர்கள் வேறு, தேவர்கள் வேறு, எல்லாரும் துதிக்கிறாங்க. பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேன். எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அந்த பரம்பொருளை நான் தெரிந்து கொண்டேன், அவனை நான் தெரிந்து கொண்டேன், நான் போற்றுகின்றேன். இது எல்லாமே வந்து திருமூலருடைய வாக்கு. ஒரு சித்தர ஆக வேண்டுமானால், ஒரு யோகி நிலைக்கு போக வேண்டுமானால், ஒரு மகான் நிலைக்கு போக வேண்டுமானால் சிவபெருமானுடைய உதவி நிச்சயம் தேவை. 18 சித்தர்களையும் ஓரளவுக்கு நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கை முறைகளை, அவங்களுடைய கருத்துக்களை பார்த்திருக்கேன். நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், தொடர் சொற்பொழிவு இதே போல பேசியிருக்கேன். எல்லா சித்தர்களும் சிவ வழிபாட்டின் வழியாகத்தான் சித்தர் நிலையை அடைந்திருக்கிறார்கள். சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர், அவர் பிறந்த உடனே சிவா சிவா சிவான்னார். நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் அழுவும், அழலைன்னா கூட நம்ம அழ வைப்போம். ஆனால் புள்ள அழலைன்னு வச்சிங்களேன், நம்ம அழுவணும் இல்லையா? அதெல்லாம் நம்ம காலை கிள்ளி விட்டு தட்டி விடுவோம், ஆன்னு கத்தோம். ஏன் கத்தது தெரியுமா? இது வரைக்கும் யோகத்தில் உள்ள பத்திரமா உட்காந்துருந்தேன், கவலை இல்லாமல் இருந்தேன். வெளி உலகத்தை பார்த்தவொடனே பயந்துக்கிட்டு, இவ்வளவு மோசமான உலகத்தை பார்க்க போறமே,
இன்னும் வாழ போகிறமே அப்படின்னு முதல்ல அழ ஆரம்பிக்குது. அன்னைக்கு அழ ஆரம்பித்தது தான் கண்ண குழந்தை. அழுதுகிட்டே இருக்கோம். நீங்களாம் இப்போ நீங்களாம் சீனியர் குழந்தை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசு கிடையாது. அப்போ அந்த சிவாக்கியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தோட வாயை எடுத்தவுடன் சிவா சிவான் அப்படின்னு கத்துனாராம். ஆ சிவ வாக்கியர். இப்போ சிவ வாக்கியத்தை, சிவ வாக்கியத்தை தெரிந்தால் திருமந்திரம் எளிது. சைவ சித்தாந்தமும் சித்தர்கள் நூலும் யோகமும் தெரிந்திருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புரியும். அதை அங்கங்கே சொல்லிடுவேன். இறைவன் உயிருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே இறைவன் தான். உலக தோற்றம் அப்படின்னு ஒன்று அப்புறம் அப்பர் சாமி ஒரு பாட்டு போடும், எல்லா உலகமும் ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே. ஓ, நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு உலகம் பார்க்கிறோம், ஒரே உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு எத்தனை கடல், ஏழா? அதில் பசிபிக் தான் ஆழமான கடலா? சரி, ஒரு உலகம் பார்க்குறோம், கண்டங்கள் பார்க்குறோம், கடல்கள் பார்க்குறோம், ஒரு உலகத்தை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு உலகம் தானா? உலகத்துக்கு மேலே உள்ளது அண்டம். அண்டத்துக்கு மேலே அண்டம் கடந்த பொருள் இல்லையா? பல உலகங்களை தாங்கியது அண்டம். பல உலகங்கள் சொல்றதுக்கு பதில எல்லா உலகம் தேர் அப்பர் பெருமான். அப்போ அந்த உலகத்தினுடைய தோற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். உலக தோற்றம் யாராவது நினைச்சு பார்த்தது உண்டா? உலகத்தை பத்தி ஃபேன் சுத்துதுன்னா உட்காந்துட்டு காத்து வாங்கும், அவ்வளவுதான். இந்த ஃபேனை உருவாக்கியவரை பத்தி நம்ம யாராவது தெரிஞ்சிருக்கோமா? கண்டுபிடிச்சது யாருங்க? ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு? டியூப்லைட் எரியுது, வெளிச்சல் உட்காந்துருக்கோம், அதுக்கு யார் காரணம்? மின்சாரத்தை கண்டுபிடிச்சது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு? ஒரு விஞ்ஞானியை பேரை சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம்னா அது சாதாரண ஆர்டிஃபிஷியல். இந்த உடலை படைக்க முடியுமா யாராலாவது? நம்மளை படைக்க சொன்னால் என்ன செய்வோம்? ஒரு உடம்பை படைங்க என்ன சொல்லுங்க? அதுவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முகமும் வேற வேற தான், அவ்வளவு குரல்களும் வேற வேற, அவர்களுடைய அவ்வளவுடைய எண்ணங்களும் வேற வேற. முடியுமா? உடம்பையே படைக்க முடியலன்னா உலகத்தை எப்படி படைக்க முடியும்? படைப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும்? உலகத்துக்கு ஓர் வித்து பாருங்க, அகலிடத்தார் மெய்யை, அது ஒண்ணுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் சுப்பிரமணிய சுவாமிகள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை. இப்போ பொன்னும் மெய்ப்பொருளும், இப்போ உலகத்திலே மெய்யான பொருள் எது? மெய்யே கண்டு இன்று ஈடுற்றேன். அப்போ மெய் எது? எது? சிவம் ஒன்றே மெய். அகலிடத்தார் மெய்யை, அகலமான உலகம் நீளம் அகலம் உடையாய் போற்றி. அப்புறம் வந்ததெல்லாம் தேவாரம் கொஞ்சம் படிக்கணும். தேவாரம் திருவசனம் படித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, அண்டத்து வித்தை அண்டம். பல உலகங்கள் கடந்தது அண்டங்க. அதான் உலகத்திற்கு உயிரானாய் என்பார். உயிருக்கு உயிரானாய் நீயே, உலகுக்கு உயிரானாய் நீயே. இப்போ உலகத்தை இயக்குவதற்கு உயிர், உடம்பை இயக்குவது உயிர், உலகத்தை இயக்குவது உயிர் இறைவன். உடம்பை உயிர் இயக்குகிறது. உடம்பை போல் ஜடமாக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அண்டத்தையும் அவ்வளவு பெரிய உலகத்தையும் இறைவன் இயக்குகிறான். இதே சிவஞானம் போதான் முதல் நூற்பா. சித்தாந்தம் படித்தவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அவன் அவள் அது வேணும் அறை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். அவன் அவள் அது எனும் அறை உலகம் இறைவனால் இயக்கப்படுகிறது, இறைவனால் படைக்கப்படுகிறது. ஒரு ஜடமாகிய உலகம் தானாக உற்பத்தி ஆகாது, உடம்பு தானாக வராது. இந்த உடம்பு என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய குயவனால், குயவன் தானே, குயவனால் வரைந்த ஒரு பாண்டம் அப்படின்ற சித்தர்கள் தான். பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை கலவை இந்த உடம்பு. பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டது இந்த உலகம். பஞ்சபூதங்களுக்கு என்ன ஒரு காரணம்? பஞ்சபூதங்களே ஒரு காரியம்தான். பஞ்சபூதங்களுக்கு காரணம் ஒன்று இருக்கு இல்லையா, அது பேர் மாயை. மாயை என்ற நுண்வடிவ ஆற்றல், ஜட ஆற்றல். அந்த ஆற்றலினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது, உடம்பு படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. சினிமாவில் நிறையா பாடுவாங்க, சினிமா பாட்டு நிறைய இருக்கு. படைத்தானே இறைவன், இறைவன் படைத்து அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சு ஆண்டவன் படைச்சு நம்மள்கிட்ட கொடுத்து அதை அனுபவி ராஜான்னு நம்மளை அனுப்பி வச்சிருக்கான். அவ உடம்பை படைத்தது யாரு, உலகத்தை படைத்தது யாரு, எதற்காக படைத்தான், உயிருக்காக படைத்தான், ஏன் படைத்தான், நாம் திருந்துவதற்காக, நாம் மேல்நிலையை அடைவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக, தெய்வ நிலையை அடைவதற்காக. இந்த உலகமும் இந்த உடலும் கருவிகரணங்களும் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை. இப்போ இந்த உலகத்தை இறைவன் மாயையிலிருந்து படைத்தான். போக போக உங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா ஒரே நாளில் நான் அவ்வளவு சைவ சித்தாந்தியும் என்னால் சொல்ல முடியாது இல்லையா. மாயைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் சொல்லணும் அதை. மாயை என்ற ஒரு ஜட ஆற்றல்,